மற்ற இந்திய தத்துவங்கள் எல்லாம் இந்த ரெண்டு காட்சிகளை மட்டும் சொல்லுகின்றன. இந்த ரெண்டு காட்சி தான் மற்ற தத்துவங்களிலே, வாயிற் காட்சி மானதக் காட்சி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே மூன்றாவதாக தன்வேதனை காட்சி என்பது சைவ சித்தாந்தத்துக்கே உரிய. இவ்வாறு புத்தியினால் சவிகற்பமாக நிச்சயிக்கப்பட்ட பின்னர் அந்த நிச்சயித்த அறிவானது கடைசியாக போய் சேர்கிற இடம் எது? ஆன்மா. ஆன்மாவை போய் சேருகிறது இந்த அறிவு. அதனாலே ஆன்மாவுக்கு வருவது என்ன? அந்த சவிகற்ப அறிவினாலே ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி. ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி, அதாவது இன்ப துன்ப உணர்வு. இன்ப துன்ப உணர்வு தான் ஆக ஒரு இந்த உலக பொருள்களால் வருகின்ற இந்த நிர்விகற்ப காட்சியாலும் சவிகற்ப காட்சியினாலும் ஆன்மாவுக்கு உண்டாவது இன்பமோ துன்பமோ இரண்டிலே ஒன்று. அந்த பேரை பாருங்க, தன் வேதனை காட்சி. இன்பம்ங்கிறது வேதனையா? தன் வேதனை காட்சி பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், வேதனை என்றால் நாம் இப்போது வழக்கல என்ன துன்பத்தை தான் நினைக்கிறோம், அது தவறு. வேதனை என்ற சொல்லுக்கு அது பொருளே கிடையாது, துன்பம் என்ற பொருளே கிடையாது. வேதனை என்றால் அதனுடைய உண்மையான பொருள் வடமொழியில இன்பம் துன்பம் ரெண்டும் தான், இன்பம் துன்பம் இரண்டுமே வேதனைகள் வடமொழி இலக்கணப்படி. அதான் உண்மையான பொருள் வேதனை என்ற சொல்லுக்கு, இன்பம் துன்பம் இரண்டும். அதாவது அனுபவம். ஆனால் நாம் இப்போது பேச்சு வழக்கில் உலக வழக்கில் என்ன துன்பம் தானே மிகுதியா இருக்கு, எனவே அது துன்பத்திற்கு நாம் அதை உரிமையாக்கிவிட்டோம் அந்த சொல்லை, தன்வேதனை காட்சி. அந்த கடைசியில புத்தி நிச்சயிக்கிறது அல்லவா, புத்தி கடைசியிலே இது இன்னது இன்ன பொருள் என்று நிச்சயித்த பின்னர் அந்த புத்தி தத்துவமானது அந்த முக்குணங்களிலே ஒன்றாக மாறுகிறது. முக்குணங்கள் தெரியும் இல்லவா, என்ன முக்குணங்கள்? சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களிலே ஒரு குணமாக அது மாறுகிறது. அதாவது அந்த அறியப்பட்ட பொருளுக்கு ஏற்ப, இப்ப உலக பொருள் அனைத்துமே முக்குணமயமானது, உலக பொருள் எல்லாமே முக்குணங்களினுடைய கலவைதான் எல்லா பொருள்களுமே. சத்துவ குணம் அறிவை தரக்கூடியது, ஒளி பிரகாசம் பிரகாசம் உடையது சத்துவ குணம், நல்ல குணம் சத்துவம். ஆக யாருடைய உடம்புல சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நல்ல அறிவு உடையவர்களாக இருப்பார்கள், புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உடம்புல கருவிகளிலே உடம்பிலேயும் கருவிகளிலேயும் அந்த முக்குணங்களிலே ஒரு குண ராஜ தத்துவ குணம் மேம்பட்டிருந்தால் நல்ல புத்திசாலிகளாக விளங்குவார்கள். அது நம்முடைய கையில இருக்கிறது இந்த குணங்கள், உடம்பு அமைவது கருவிகள் அமைவது அது இறைவன் நம்முடைய வினைக்கு ஏற்ப கொடுப்பான். ஆக ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் இந்த மூன்று குணங்கள் கூடியும் குறைந்தும் அமைந்திருக்கின்றன. சத்துவ குணம், ராஜச குணம், ரொம்ப கோபக்காரர்களா இருப்பார்கள், ராஜச குணம் அது ஊக்கத்தை தருது, ஊக்கம் எழுச்சி அதை தருவது ராஜச குணம். இந்த ஆற்று வெள்ளம் வேகமாக ஓடுகிற வெள்ளத்திலே என்ன குணம் மிகுந்திருக்கிறது? ராஜச குணம். காட்டாற்று வெள்ளத்தில் சுழல்கின்ற புயல் காற்றுல, புயல் காட்டிலே ராஜசகுணம் ஆக அந்த நீங்கள் கேட்ட ஜடப்பொருள் அனைத்திலுமே இந்த மூன்று குணங்கள், ஏதாவது ஒரு குணம் மேலோங்கியிருக்கும், ஏதாவது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கியிருக்கும், அதுதான் தொல்லை. இந்த மூன்று குணங்களுமே கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் இன்னொரு நேரத்தில் இருக்காது. ஆமா, சில சாத்விக சிலர் எப்போதுமே சாத்விகமாக இருப்பார்கள். அவர்கள் சில சமயங்களில் அவர்களுக்கு கூட என்ன வரும், கோபம் வரும். பொறுமைசாலிகளாக இருப்பார்கள், பொறுமை இழந்து விடுவார்கள். சில புத்திசாலிகள் கூட சில நேரங்களிலே அறிவு மழுங்கி போய் விடுவார்கள். அதெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் அந்த குணங்கள் அப்படியெல்லாம் மாறி மாறி வருகின்றன. எனவே நாம் நம்முடைய உடம்பு இவையெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டவை. நாம் இதெல்லாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம். எனவே நம்முடைய கையில ஒன்றும் இல்லை, நம்முடைய செயல் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் நாம் செய்வதாக நாம் நினைப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறைவன் விதித்த படிதான் நடக்கிறது. எனவே இந்த இவைதான் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. இந்த கருவிகள் குணங்கள் இவற்றுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். எனவே ராஜசகுணம், தாமசகுணம், தாமசகுணம் என்பது சோம்பலை உண்டாக்குவது. சோம்பல், தூக்கம், சோர்வு, சோர்வு இவற்றையெல்லாம் தருவது. ஆமா, தாமசகுணம் அவர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஏறாது, எத்தனை முறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது. அறிவு மந்தமாக இருக்கும். எனவே அவர்கள் சொல்லி குறையில்லை, யாரை குற்றம் சொல்ல வேண்டும், படைத்தவனைத்தான் சொல்ல வேண்டும், வேற யாரை சொல்லுவோம். ஆக உன்னை சொல்லி குற்றம் இல்லையும். இப்படி முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன, முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. நம்ம தெரியாமலே நாம் அவற்றுக்குள்ளே ஆட்பட்டு இருக்கிறோம். எனவே உலக பொருள்கள் எல்லாமே முக்குணமயமானவை. எனவே கடைசியில புத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கிற போது அந்த அறியப்பட்ட பொருள் சத்துவகுணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் சத்துவகுணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் ராஜசகுணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் ராஜசகுணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் தாமசகுண உடையதாக இருந்தால் புத்தியும் அந்த நேரத்தில் தாமசகுண உடையதாக மாறும். எனவே ஆன்மாவுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக இருக்கிற கருவி புத்தி தான். மிக அருகிலே ஆன்மாவுக்கு, ஆன்மாவை ஒட்டி இருக்கிற கருவி புத்தி. அந்த புத்தியான அந்த ஆன்மாவானது கடைசியில அந்த புத்தியை சார்ந்து, புத்தி தத்துவத்தை சார்ந்து. ஆன்மாதான் எதை சார்ந்தாலும் என்ன ஆகும், அதன் வண்ணமாகிவிடுமே. எனவே அந்த புத்தி தத்துவத்தை சாருகிற போது புத்தி எப்படி இருக்கிறதோ அதன் வண்ணமாக ஆன்மா மாறுகிறது. புத்தி அந்த நேரத்தில் சத்துவகுணம் வடிவாக இருந்தால் ஆன்மா இன்பம் என்று உணர்கிறது. சத்துவகுணத்தினாலே வருவது இன்பம், சத்துவகுணத்தினாலே வருவது இன்பம், ராட்சசகுணத்தினாலே வருவது துன்பம், ராட்சசகுணத்தினாலே வருவது துன்பம், தாமசகுணத்தினாலே வருவது மயக்கம், மயக்கம், இன்ப துன்ப மயக்கம். முதல் அளவை இயலில முதல் பாட்டு, அளவை காண்டல் கருதல். அளவையினுடைய வகைகளை முதலில் சொல்லுகிறார். காண்டல் அதாவது காட்சி, அதுதான் இப்போது முதல்ல பார்த்தோம். போன வகுப்பிலே காண்டல் மட்டும்தான், காண்டல். இரண்டாவது கருதல், அது அனுமானம். கருதல் என்பது அனுமானம், அனுமான பிரமாணம். இரண்டாவது அனுமானம். காட்சி என்றால் என்ன விளக்கினேன், காட்சி அளவை என்றால் நம்முடைய ஐம்பொறிகள் பொருளை நேராக பொருந்தி அறிவது, அது காட்சி அளவை. அப்படி எல்லா பொருள்களையும் நேராக ஐம்பொறிகளால் பொருந்தி அறிய முடியுமா? எல்லா பொருள்களையும் முடியாது. அந்த பொருள் எதிரே இருந்தால்தான் அந்த பொருளை நேராக அறிய முடியும். எதிரிலே இல்லாத எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றனவே, தூரத்திலே எங்கேயோ ஐம்பொறிகளுக்கு அப்பால் கண்காணாத இடத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எப்படி அறிவது என்றால் அதற்கு பயன்படுவது அனுமானம். இரண்டாவது அளவை, அதாவது மறைந்திருக்கின்ற பொருளை நேராக இல்லாமல் புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். தூரத்திலே எங்கேயோ நெருப்பு பற்றி எரிகிறது, தூரத்திலே நெருப்பு, அது நமக்கு புலப்படவில்லை, கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனால் அங்கே மேலே வானத்தில புகை மண்டலம் வானத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அதை வைத்து, அந்த புகையை வைத்து அங்கே நெருப்பு எரிகிறது என்ற அறிவை பெறுகிறோம். அது நெருப்பு புலப்படவில்லை என்றாலும் கூட அந்த புகையை கொண்டு அந்த மறைந்திருக்கிற புலப்படாத தெரியாத நெருப்பு இருக்கிறது என்பதை தெரிகிறோமே. இப்படி அங்கே எது அளவை அறிவதற்கு எது கருவி? அந்த நெருப்பை, அந்த புகை. அந்த புகையை வைத்துதானே நாம் அறிகிறோம். எனவே புகைதான் அங்கே அனுமான பிரமாணம், புகைதான் கருவி, புகைதான் கருவி. எப்படி வாயிற்காட்சியில ஐம்பொறிகள் கருவிகளாக இருக்கின்றனவோ அதுபோல இங்கே மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். இப்போ என்ன விளக்கம் சொல்ல வேண்டும்? ஏதாவது மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஒரு அறிகுறியை கொண்டு, மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு எப்போதுமே நீங்காத ஒரு குறியை, அறிகுறியை வைத்து துணிவது, அறிவது. ஆக இது அங்கே முக்கியம். அனுமானத்துல அந்த விட்டு நீங்காத தொடர்பு எதற்கு இருக்க வேண்டும்? அந்த மறைந்திருக்கிற பொருளுக்கும் அந்த அறிகுறிக்கும் அதை ஏது என்பார். அந்த அந்த அறிகுறியை ஏது என்பார். மறைந்திருக்கிற பொருள் புலப்படாதது, ஆனால் அந்த ஏதுவாகிய குறி புலப்படுகிறது இல்லையா? புலப்படுகிற ஏதுவை கொண்டு புலப்படாத பொருளை அறிவது, அந்த புலப்படாத பொருளுக்கும் புலப்படுகிற அந்த ஏதுவுக்கும் அந்த புலப்படுகிற அறிகுறிக்கும் இடையில ஒரு விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அறிகுறியை எங்கே பார்த்தாலும் அதனோடு தொடர்புடைய அந்த மறைந்திருக்கிற பொருள் இருப்பதை உணர முடியும். சரி, அங்க சமையலறையிலிருந்து வருகின்ற அங்கே என்ன பொருள் தயாராகிறது என்பதை தூரத்திலிருந்தே சொல்லிவிடலாம். அந்த நீங்காத அந்த அறிகுறி, அந்த ஏது மனம், அதை கொண்டு நாம் உய்த்து அறிதல். அனுமானம் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல். சாதாரண தமிழிலே சொன்னால் ஊகித்து அறிதல், உய்த்து அறிதல், அதான் அனுமானம். உங்களுடைய அந்த கார் எண்ணெய் பார்த்த உடனே, வீதியில பார்த்த உடனே, ஓஹோ இவர் இங்க வகுப்புல இருக்கிறார் என்று அந்த விட்டு நீங்காத தொடர்பு. இப்படி உலகத்தில் வாழ்க்கையில எத்தனையோ அனுமானங்களை நாம் பார்க்கிறோம். அந்த பொருளுக்கும் அந்த ஏதுவுக்கும் இடையில விட்டு நீங்காத தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அதை வைத்து நாம் அந்த புலப்படாத பொருள் இன்னது என்று துணிய முடியும். ஆனா வழக்கமாக சொல்லுகிற எடுத்துக்காட்டு இந்த நெருப்பும் புகையும் தான், நெருப்பும் புகையும் தான். இதை அனுமானத்தை தமிழிலே கருதல் அளவை, கருதல் அளவை என்பார்கள். கருதல், கருதுதல், உய்த்து அறிதல், இன்னொரு பெயரு தமிழிலே வழி அளவை என்பார்கள். வழி அளவை ஏன் அந்த பெயர் என்றால், அந்த புகையை பார்க்கிறோம், புகையை பார்க்கிறோம், அந்த புகையை நாம், அது காட்சி, காட்சி அளவை முதலிலே நிகழ்கிறது. புகையை பார்த்தறிதல் அது காட்சி அளவைதான். அந்த காட்சி அளவைக்கு பின்னாலதான் அந்த கருதல் அளவை உண்டாகிறது. காட்சி அளவைக்கு பின்னே கருதல் அளவை. நெருப்ப புகையை கண்ட பின்னர் அதனை விட்டு நீங்காத நெருப்பு இருக்கிறது என்று துணிகிறோம். எனவே காட்சியின் பின்னர் உண்டாகின்ற அளவை கருதல். வழினா பின்னாலேன்னு அர்த்தம். காட்சியின் வழியாக வருகின்ற அனுமானம், காட்சியின் வழியாக வருவது, அதான் வழி அளவை. எனவே அனுமானம் என்பது பின்வரும் அறிவு, பின்வரும் அறிவு. அனுமானம் என்ற சொல்லுக்கே அதுதான் பொருள். அனுமானம், அணு என்றால் பின்னே, அணு என்றால் பின்னே. பல்லவிக்கு அடுத்து வருவது அணுபல்லவிங்கிறோம்ல, பின்னே வருவது அணுபல்லவி. அனுபந்தம் என்பார்கள் புத்தகத்துக்கு பின்னால, பின் இணைப்பை அனுபந்தம் என்பார்கள். பின் இணைப்பு, அணு என்றால் பின். அனுபவம் என்பதற்கும் அதுதான் பொருள். அனுபவம் பின்னாலே வருகிற அறிவுதான் அனுபவம். இது இரண்டாவது அளவை கருதல், காட்சியை அடுத்து கருதல். காட்சி என்பது நேராக இருக்கிற பொருளை, எதிராக இருக்கிற பொருளை அறிவது. அனுமானம் என்பது மறைந்திருக்கின்ற பொருளை, இன்னது என்று அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். அடுத்து மூன்றாவது, காட்சி, கருதல், உரை. மூன்றாவது உரை அளவை, உரை அளவை. இது முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுவது. முதல் இரண்டு அளவைகளாலும், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொருள்கள் என்ன பொருள்கள் அப்படி இருக்கின்றன உலகத்தில்? காட்சிக்கும் புலப்படாமல் இறை இறைவன். வரலாறு எப்படி, ஹிஸ்டரி, வரலாறு. வரலாறு என்ன? அதத்தான், அது இல்ல, அது கிடையாது. வரலாறு வரலாறு, அது அந்த வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்வெட்டுகள், சாசனங்கள், ஓலைச்சுவடிகள் இவற்றை ஏதுவாக கொண்டு அந்த முன்னாலே நடந்திருக்கலாம் என்று உய்த்தறிகிறார்கள். அது அனுமானம் தானே, அது அனுமானம். இந்த இரண்டு அளவைகளுக்கும் எட்டாத பொருள்கள் இறைவன். இப்ப வினை, நம்முடைய வினை பயன் இருக்கிறது. வினை பயன் அதுதான் நமக்கு இன்பம் துன்பத்தை கொடுக்கிறது என்கிறார்கள். யார் கண்டது? அதை கண்ணால பார்க்க முடியுமா, அல்லது நம்மாலே கருதித்தான் உணர முடியுமா? இது ரெண்டுக்கும் அது புலப்படாது. அதை அறிவதற்கு உதவுகிற கருவி பெரியோர் எழுதி வைத்திருக்கிற உயர்ந்த நூல்கள், ஞான நூல்கள். நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உள்ளொளியினாலே, யோக காட்சியினாலே கண்டு சில உண்மைகளை உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த நூல்களை பயில்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் சில உண்மைகளை. அவையெல்லாம் உரை அளவையிலே வரும். காட்சிக்கும் கருதலுக்கும் எட்டாத புலப்படாத பொருள்களை அறிவதற்கு உதவுகிற கருவி உரை அளவை. அதை வடமொழியிலே ஆகம பிரமாணம் என்பார். ஆகமம் அதான் யோக காட்சி, காட்சி தான். நாலாவது நாலு வகை சொன்னேன் அல்லவா, வாயிற் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அது என்ன சொல்லல, அது வருது நூல்ல. யோகத்தினால முக்காலத்தையும் அறிந்து சொல்லலாம். யோக காட்சியினால் அது காட்சி அளவு. ஆகமம், ஆகமம் என்பது இறைவன் அருளிய நூல்கள், வேத ஆகமங்கள், அவற்றை கொண்டு உணர்வது. இப்படி இந்த மூன்று முக்கியமா, இந்த மூன்று தான் முக்கியமான அளவைகள். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. சைவ சித்தாந்தம் இந்த மூன்று மட்டும்தான் கொள்ளுகிறது. இதற்கு மேலே பத்து அளவைகளை சொல்லுகிறார்கள் மற்ற தத்துவ நூலார்கள், பத்து வகையான அளவைகள். நாம் அவற்றையெல்லாம் மூன்றிலே அடக்கி விடுகிறோம். மூன்றே போதும், அதற்கு மேலே எங்கள் பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள், மூன்று அளவைகளே போதும் என்று நம்முடைய முன்னோர்கள் மூன்றிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அளவை காண்டல், கருதல், உரை. அடுத்து நாலாவது ஒரு அளவை அபாவம். அபாவம், அபாவ பிரமாணம். அபாவம் என்றால் இன்மை, இன்மைங்கிற அர்த்தம் அவ்வளவுதான். இன்மை, இல்லாமை, இல்லாமை, அது ஒரு அளவை அபாவம். அதற்கு உதாரணமாக இப்ப பனி, பனிக்காலம், பனியினால என்ன உண்டாகிறது, குளிர். பனி, பனியினுடைய இல்லாமை, பனியின்மை, பனியின்மையை வைத்து என்ன சொல்லிவிடலாம், குளிர் இருக்காது என்று சொல்லுவது அபாவ பிரமாணம். ஒன்றினுடைய இன்மையை வைத்து இன்னொன்றினுடைய இன்மையை துணிவது, அதான் இன்மை அளவை. ஒன்றினுடைய இன்மையை கொண்டு, அதாவது அந்த பனி குளிர் எது காரணம், எது காரியம், காரண காரியம். பனி என்பது காரணம், பனி என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் குளிர். எனவே காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை, அதை மாற்றியும் சொல்லலாம். காரணம் இல்லை என்றால் காரியம் இல்லை, காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை. இரண்டுமே இன்மை அளவை தான், இரண்டுமே இன்மை அளவை அபாவம். இதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, இதை எதை எதற்குள்ளே அடக்கி விடுகிறது, அனுமானத்திலே அடக்கி விடுகிறது, கருதல் அளவிலே அடக்கி விடுகிறது. எல்லாம் உயிர் அறிதல் தானே. பணி இல்லை என்றால் சரி, குளிர் இல்லை என்று நாம் உயிர் அறியலாம் இல்லவா, உயிர் அறிதல் அபாவம். அதை நாம் தனி பிரமாணமாக கொள்வது இல்லை, ஆனால் பிறர் கொள்ளுகிறார்கள். அடுத்த பிரமாணம் என்னது, அபாவம். பொருள், பொருள் என்ற ஒரு பிரமாணம், பொருள் அளவை. இதை வடமொழியில அறுத்தாபத்தி என்பார். இதற்கு என்ன உதாரணம், ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், ஒரு வாரம் ஆயிற்று, ஒரு மாதம் கூட ஆயிற்று உண்ணாவிரதம் இருந்து, உடம்பு கொஞ்சம் கூட வாடல. இது எதை காட்டுகிறது, அவர் மறைந்து உண்ணுகிறார். உணவு இல்லை என்றால், உண்ணவில்லை என்றால் மெலியாமல் இருக்க முடியாது. எல்லாம் எல்லாம் அனுமானம்தான், நாம் அதை அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். எனவே அறுத்தாபத்தி என்றால் இப்படி இல்லை என்றால் இது நிகழாது, இப்படி உண்ணவில்லை என்றால் இப்படி தடித்திருக்க முடியாது, இப்படி இல்லை என்ற இங்கனம் இல்லை என்றால் இது ஆகாது, இது நிகழாது என்று அறிவதுதான் அறுத்தாபத்தி. இங்கனம் இல்லை என்றால் இது நிகழாது. ஒரு நல்ல ஒரு ஒரு மக்கான மாணவர் தேர்வு தாளில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருந்தால் அதை வைத்துக் கொண்டு நாம் என்ன உயிர்த்தெறியலாம், பார்த்து எழுதியிருக்கிறார் என்று அறிவதை போல. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமான இது அளவைகள், ஆசிரியர்களுக்கு பொருள் அளவை. இதான் ஐந்தாவது அறுத்தாபத்தி. அடுத்த அளவை ஆறாவது, இந்த ஆறாவது ஒப்பு ஒப்பு உவமை ஒப்புமை உபமானம் என்பார்கள். உவமை ஒருவன் புலியையே பார்த்து அறியாதவன், புலியை பார்த்து அறியாதவன் அவனிடம் சொல்லுகிறார்கள், புலி எப்படி இருக்கும்? பூனையை போல இருக்கும் என்று சொல்ல, ஓஹோ நான் போய் பார்த்து வருகிறேன் என்று காட்டுக்குள்ளே போய் அவன் திரும்பி வந்தானா இல்லையா? அந்த பூனை அந்த விலங்கை பார்த்து இதுதான் புலி என்று முடிவு கட்டுவதை போல. அது அடுத்தபடியாக இப்படி ஆறு விதமான அனுமானங், ஆறு விதமான அளவைகள் என்பர். முதல்வரியில அளவை அளவையாவது எத்தனை? காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு, ஆறு என்பர். இது ஒரு சாரார் கருத்து. அடுத்து அடுத்த அடியில் அளவை மேலும், இதற்கு மேலும் ஆறு போதாதான், அளவை மேலும் இன்னும் ஒரு மூன்று சொல்லுகிறார், இன்னும் ஒரு நாலு. மேலும் ஒளிவு, ஒளிவு அது எத்தனாவது? ஏழாவது. ஒளிவு இதை பாரிசேடம் என்பார்கள். பாரிசேஷம், பாரிசேடம், அதாவது மூன்று பேர் தங்கியிருக்கிற இடத்துல மூன்று பேர். பாரிசேஷத்துக்கு மூன்று பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த மூவரிலே அந்த அறையிலே ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது என்றால் இரண்டு பேர் அதை எடுக்கவில்லை என்று நிச்சயமான பின் அதை வைத்து என்ன முடிவு பெறலாம்? மூன்றாவது ஆசாமி தான் கை வைத்திருக்கிறார், அந்த பொருளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லுவது பாரிசேடம். என்னுடைய சிவஞான போதத்தில் இதற்கு ஒரு இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கேன். நான் நினைவிருக்க, கணவன் வீட்டில், ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, ஒரு பையன். கணவன் அலுவலகத்துக்கு போய்விட்டான், மனைவி காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போய்விட்டார்கள், சந்தைக்கு போய்விட்டார்கள். ஆனால் வீட்டிலே தொலைக்காட்சி அந்த அது ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அந்த வழியாக வந்த ஒருவர் வீட்டில் இந்த ரெண்டும் தெரிந்துவிட்டால், கணவன் மனைவி இல்லை என்று தெரிந்தால் பையன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஆசிரியர், தேடி வந்த ஆசிரியர் முடிவு கட்டுவதை போல. இது பாரிசேடம். இதையும் நாம் அனுமானத்தில் அடக்கிவிடலாம். ஒளிபு, இது ஒளிபு ஏழாவது. அடுத்து என்ன? எட்டாவது உண்மை. எட்டாவது உண்மை, இதை வடமொழியில சம்பவம், அதாவது நூர், சம்பவம் உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு தொகுதி பொருள். ஒரு தொகுதி பொருளை அறிந்து, அதாவது ஆயிரத்தில் நூறு அடங்கி இருக்கிறது. புத்தகத்தில் என்ன உதாரணம் போட்டு, உதாரணம் புத்தகத்தில் பாருங்க. முழு பொருளை தெரிந்தால் அந்த ஒரு சிறு பகுதி அடங்கி இருக்கிறது என்று குறித்து அறிதல் தான். இப்போ ஒருவர் முதல் மாதத்தின் முதல் நாள் சம்பளம் 10,000 வாங்கி கொண்டு வருகிறார். கடன்காரன் நேரம் அங்கேயே வந்துடுறான், வட்டி வசூலிக்கு 1,000 ரூபா, இவரிடம் நிச்சயம் 1,000 ரூபாய் இருக்கு, 10,000 வாங்குறாரே, என்ன 10,000-ல் 1,000 கட்டாயம் அடங்கி இருக்கிறது அல்லவா? எனவே இவரிடம் நிச்சயம் அந்த தொகை இருக்கும் என்று வந்து வாங்குகிறானே, அது அந்த உண்மை. ஒரு முழுமையிலே அந்த பகுதி அடங்கி இருப்பது, அதை நாம் அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். அடுத்து உண்மை. ஐதீகம், ஐதீகம், ஐதீகம் என்றால் வழக்கு, உலக வழக்கு தான். ஆமாம், மரபு, மரபாக சொல்றாங்க. இந்த மரத்தில் பேய் இருக்கிறது, மரத்திலே பேய் இருக்கிறது என்று வழி வழியாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அதை வழி வழியாக நம்பிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? அந்த முன்னோருடைய வழக்கை வைத்து, ஐதீகத்தை வைத்து அங்கே இருப்பதாக கொள்ளுவதுதான் அது ஒரு அளவை. இதெல்லாம் முக்கியமில்லாத ஒரு அளவைகள். ஐதீகம், ஐதீகத்தோடு இயல்பு என, இயல்பு அளவை, இயல்பு. இதை வடமொழியிலே சுபாவம், சுபாவ பிரமாணம், அதாவது சுபாவம், இயல்பு என்றால் மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே, மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே எது அந்த பொருள், மரம் என்ற பொருள் நமக்கு தோன்றுகிறது. மரம் என்று சொல்லை சொன்ன அளவிலே அந்த பொருள் நமக்கு தோன்றுகிறது. அந்த பொருளை உணர்த்தியது எது? அந்த பொருளை புலப்படாத அந்த நேரே இல்லாத அந்த பொருளை நமக்கு உணர்த்தியது அந்த மரம் என்ற சொல். எப்படி அந்த சொல்லாலேயே அந்த பொருளை உணர்த்த முடிந்தது என்றால், அந்த பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லுக்கும் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்தந்த பொருளை குறித்த சொற்களுக்கு பொருளை உணர்த்துகிற ஆற்றல் இயற்கையிலே இயல்பாகவே அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே சொல்லை கொண்டு பொருளை உணர்வது அந்த இயல்பு அளவை எனப்படும், சொற்களை கொண்டு. எனவே இப்படி இயல்பு என நான்கு அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர். இந்த பத்தும் போதாது என்று அவற்றுக்கு மேலும் சொல்லுவார் உளர். அவையிற்றின் அவற்றின் அர்த்தம், அவையிற்றின் மேலும் அறைவர். அவையெல்லாம் அவையெல்லாம் இந்த மூன்றிலே அடங்கிவிடும். அளவை காண்டல், கருதல், உரை என்ற இம்மூன்றின் அடங்கிடுமே என்று சொல்லி